السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل أطيعوا الله والرسول، فإن تولوا فإن الله لا يحب الكافرين. صدق الله العظيم. عن عبد الله بن عمرو بن العاص رضي الله عنهما قال: قال رسول الله صلى الله عليه وسلم: بلغوا عني ولو آية، ومن كذب علي متعمدا فليتبوأ مقعده من النار. رواه البخاري. صدق نبينا محمد صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய ஃபுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக வல்லநாம் அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஜாஹிதீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும், எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மகஃபிரத்தும் உண்டாவதான வேண்டிதன் பின்னால், ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையிலே வீற்றிருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ, அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு, முதலாவதாக இவ்வடியும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலி செல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹுடைய இறுதி தூதர் கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த உலகத்தில் உதயமாகிய ஒரு வசந்த மாதத்திலே நாங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய மாண்பையும் மகத்துவங்களையும், அவர்களுடைய உயரிய வாழ்க்கையின் சிறப்பம்சங்களை பற்றியும் அழகாக தெளிவாக பேசப்படுகின்ற ஒரு காலம் இது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் ஒவ்வொரு பெற்றோரை பார்த்து சொன்னார்கள்: உங்கள் பிள்ளைகளுக்கு மூன்று விதமான அறிவை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். முதலாவது, உங்களுடைய நபியின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அன்பை பற்றி உங்கள் குழந்தை செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள்.
நபியின் வாழ்க்கை வரலாறுகளை உங்கள் குழந்தை செல்வங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவர்களுடைய பரிசுத்தமான குடும்பம் அஹ்லுல் பைத், இவர்களை பற்றி உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். மூன்றாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய இறுதி வேதமாம் அல் குர்ஆனுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் பற்றி உங்கள் குழந்தை செல்வங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் இந்த மூன்று பிரதான அம்சங்களையும் பிள்ளை செல்வங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு பிள்ளைகளையும் பார்த்து சொல்லி இருக்கிறார்கள், கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியைகளையும் பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். இந்த மூன்று விடயங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவுக்கு மிகவும் பிரதானமான முக்கியமான அம்சங்களாக இருக்கிறது என்பதனைத்தான் இத்தருணத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் நாம் காலாகால முஸ்லீம்களாக பரம்பரை முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரியாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய வம்சத்தை பற்றி தெரியாதவர்களாக இருக்கிறோம். நபியுடைய ஒரு பகுதியை நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்திருக்கிறோமே ஒழிய நபியுடைய முழுமையான வாழ்க்கை வரலாறுகளை பற்றி தெரியாத ஒரு உண்மை சமூகமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இதுதான் நபி அவர்கள் சொன்ன ஒரு வாழ்க்கையை எம்மை எல்லாம் சிந்திக்க தோன்றுகிறது. எம்முடைய பெற்றோர்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மூன்று விடயங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னதும் எதிர்பார்த்ததும் இந்த காலத்தில் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கடற்பாடாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த வகையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்களுடைய ஆரம்ப சிறுவயதில் இருந்து எவ்வாறான நிலைப்பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையில் கட்டம் கட்டமாக அடைந்திருக்கிறார் என்பதனை நாங்கள் மேலோட்டமாக இன்ஷா அல்லாஹ் விளங்கிக் கொள்ளலாம். மக்காவுடைய மிகவும் பிரபல்யமான கோத்திரங்களில் ஒன்றுதான் ஹாஷிம் கோத்திரத்தார்கள். இந்த கோத்திரத்தின் தலைவராக அல்லாஹுடைய கஅபாவுடைய பிரதான நிர்வாகியாக வாழ்ந்தவர்கள் தான் அறிவார்ந்த முதிர்ச்சியுள்ள நல்ல அனுபவசாலியான மற்ற மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற நட்பண்புகளை தன்னகத்தை கொண்ட ஒரு வயோதிபராக வாழ்ந்தவர்கள் தான் அப்துல் முத்தலிப் அவர்கள். அவர்களுடைய பேர குழந்தையாகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மக்கத்துடைய மண்ணிலே அனாதையாக பிறக்கிறார்கள் என்றெல்லாம் வரலாறுகளில் நாங்கள் அடிக்கடி படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்றைய காலம் ஒன்று இருந்தது, மக்காவில் தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து தனக்கு இருக்கின்ற ஆண் குழந்தை செல்வங்களை வைத்து தன்னுடைய சொத்துக்களை சுகங்களை வைத்து பெருமை அடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் அன்றைய காலத்தில் இருந்தது. ஒரு நாள் அப்துல் முத்தலிப் அவர்கள் கஅபாவுக்கு அருகாமையிலே வருகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள், யா அல்லாஹ், எனக்கு 10 ஆண் குழந்தைகளை தருவாயானால் ஒரு குழந்தையை உனக்காக அறுத்து நான் பலியிடுவேன் என்று நேர்த்தி வைக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், கேட்டதை அல்லாஹ் கொடுத்தான். அப்துல் முத்தலிபுக்கு 10 ஆண் குழந்தை செல்வங்களை அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த 10 ஆண் குழந்தைகளுள் ஒரு குழந்தையை நேர்ச்சை செய்தால் போல அறுத்து பலியிட வேண்டுமா இல்லையா? சீட்டு குலுக்கி பார்க்கிறார்கள், அப்துல்லாவுடைய பெயர் விழுகிறது. அந்த சபையில இருந்த மூத்தோர்கள், அனுபவசாலிகள், அறிவார்ந்தவர்கள் அப்துல் முத்தலிபை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இன்று இந்த அப்துல்லாஹுவை அறுத்து பலியிடுவீர்களானால் எங்களுக்கு பின்னால் வருகின்ற மக்களுக்கு இது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும். எனவே குழந்தைக்கு பதிலாக 10 ஒட்டகங்களை அறுத்து பலியிடலாம் அல்லவா என்ற ஒரு ஆலோசனையை சொன்ன நேரத்தில் அப்துல் முத்தலிபுடைய சிந்தனைக்கு சரியாக தென்பட்டதனால் குழந்தைக்கு பதிலாக ஒட்டகங்களை அறுத்து பலியிடப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாட்டனாருடைய அந்த அறிவார்ந்த சிந்தனையின் காரணமாகத்தான், முடிவின் காரணமாகத்தான் குழந்தைகள் பலியிடுவது அன்றிலிருந்து மக்களுடைய மண்ணிலே தடைபடப்பட்டது, தடை செய்யப்பட்டது. அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை தந்தை வாலிப வயதை அடைகிறார்கள். மக்காவில் இருந்த பனு ஸஹ்ரா கோத்திரத்தை சார்ந்த வஹபுடைய மகள் ஆமினாவை நிக்காக முடித்து வைத்தார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லாவுக்கு. மூன்றே மூன்று மாதங்கள் கணவன் மனைவியாக சந்தோஷகரமாக இல்லற வாழ்க்கை வாழ்கிறார்கள். மூன்று மாத நிறைவுக்கு பின்னால் கணவன் அப்துல்லா வியாபார நிமித்தமாக சிரியாவுக்கு பயணத்தை மேற்கொள்ளுகிறார். அங்கே தன்னுடைய வியாபாரத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு மீண்டும் மக்காவை நோக்கி வருகின்ற வழியில் மதீனாவிலே தன்னுடைய உறவுக்கார குடும்பத்தினர்கள் பனு நஜ்ஜார் கோத்திரத்திலே சந்தித்து சில நாட்கள் அங்கே தங்கியிருந்து ஓய்வெடுக்கிறார்கள். அந்த இடத்தில் நோய்வாய்ப்பட்டு அந்த நோய் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து பலவீனமடைந்து எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்திலேயே அவர்கள் மரணமடைந்தும் விடுகிறார்கள். அந்த இடத்திலேயே அப்துல்லா நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பத்து மாத நிறைவுக்கு பின்னால் ஆமினா மக்கத்துடைய மண்ணில் ஓர் அழகான ஆண் குழந்தையை பிறக்கவிக்கின்றாள். அந்த பிள்ளை கண்மூடி இருக்கிறது. தன்னுடைய தாயுடைய முகத்தை கூட திறந்து பார்க்கவில்லை. பிறந்த உடனேயே தாய் ஆமினா அந்த குழந்தை செல்வத்தை தன்னுடைய நெஞ்சகத்தோடு அணைத்து எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய கையிலே கொண்டு போய் அந்த பாலகனை பொறுப்பேற்றுக் கொடுக்கிறார்கள். அப்துல் முத்தலிபோ அந்த குழந்தையை தன்னுடைய கையிலே எடுத்தார்கள். நேராக கஅபாவுக்கு வந்தார்கள். கஅபாவுக்குள்ளே நுழைகிறார்கள். கண்மூடி இருந்த குழந்தை குழந்தை தன்னுடைய இரண்டு கண்விழிகளையும் திறந்து பார்க்கிறது. அங்கே அல்லாஹ்வுடைய கஅபா ஆலயம் அந்த கண்ணுக்கு அழகாக கண்குளிர்ச்சியாக தென்படுகிறது. முதன் முதலாக இந்த உலகத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பார்வை பட்டது அல்லாஹ்வுடைய கஅபாவைத்தான். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் அந்த குழந்தை செல்வத்துக்கு சிறு வயதிலேயே கொடுத்தான். கஅபாவுக்குள்ளே கொண்டு வந்த அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த இடத்திலேயே அப்துல்லா என்ற அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மது என்ற அழகான பெயரை வைத்தார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள். பெயர் சூட்டப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அரேபியர்களின் வழக்கத்தின் பிரகாரம் சொந்த தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுப்பதை விரும்பாத அன்றைய அரேபிய சமூகம் செவிலி தாய்களை அன்பளிப்புகள் கூலிகள் பணத்திற்கு கொடுத்து தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு காலம் அன்றைய காலத்தில் இருந்தது. அந்த அடிப்படையில் நபிகளாருடைய வாழ்க்கையில் தன்னுடைய தாய்க்கு பிறகு நான்கு தாய்மார்களிடத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பால் குடித்திருக்கிறார்கள். நபிக்கு பால் கொடுத்தவர்கள் அவர்களுடைய தாய் ஆமினா, இரண்டாவதாக அபூலஹபுடைய அடிமை துவைஃபா, மூன்றாவதாக உம்மு ஐமன் பலக்கா, நான்காவதாக ஹலீமா சஅதியா, ஐந்தாவதாக ஹௌலா பின் முன்ஸிர். இந்த ஐந்து தாய்மார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அவ்வப்போது சிறிது சிறிதாக பால் கொடுத்திருக்கிறார்கள். முழுமையான பால் கொடுக்கக்கூடிய பாக்கியம் ஹலீமாவுக்கு கிடைத்திருக்கிறது. இரண்டு ஆண்டுகள் கழித்து பால் குடி மறந்ததன் பின்னால் ஹலீமா அந்த ஆமினாவிடத்திலே வந்து சொன்னார்கள், இந்த பிள்ளையை என்னுடைய பராமரிப்பில் எப்பொழுது நான் எடுத்தேனோம் அன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் பல அபிவிருத்திகளை நான் கண்டிருக்கிறேன், பல மாற்றங்களை கண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக நலவாக தயாராகி இருக்கிறது. இன்னும் இரண்டு ஆண்டுகள் இந்த பிள்ளையை மேலதிகமாக நான் வளர்ப்பதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தருவீர்களா என்று கேட்ட நேரத்தில் பெற்ற தாய் ஆங்கினா அனுமதி அளிக்கிறார்கள். பெருசல்லாக அழைகி வசல்லம் என்னவர்கள் இப்போது திரும்பவும் ஹலீமாவுடைய கையில இருக்கிறார்கள். தன்னுடைய இல்லம் நாடி கொண்டு போய் சென்று சேர்க்கிறார்கள். ஐந்து வயதை அடைந்த அல்லது நான்கு வயதை அடைந்த போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்கள் தன்னுடைய வயதை ஒத்த சிறார்களோடு அருகாமையிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஹலீமாவுடைய மகன் ஓடி வருகிறார். சொன்னார், தாயே முஹம்மதை யாரோ கொலை செய்து விட்டார்கள். கவலை அடைந்த ஹலீமா ஓடி வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முகமெல்லாம் மஞ்சளிரித்து மிகவும் பார்ப்பதற்கு கவலை உள்ளவர்களாக பதட்டமடைந்தவர்களாக அவர்களுடைய நிறமே மாறி போய் நிற்கிறார்கள். வந்து கேட்டார்கள், மகனே உங்களுக்கு நடந்தது என்ன? மகன் சொல்லுகிறார், என் அருமை தாயே, என் அருகில் இரண்டு மனிதர்கள் வந்தார்கள். இதுவரைக்கும் நான் அவர்களுடைய முகங்களை பார்த்தது கிடையாது. அவர்களுடைய முகம் வெண்மையாக இருந்தது, அவர்களுடைய ஆடையும் வெண்மையாக இருந்தது. என்னுடைய நெஞ்சை பிளந்து உள்ளத்தை வெளியே எடுத்து உள்ளத்தில் இருந்த ஒரு கருப்பு துண்டை வெட்டி நீக்கி அதனை எரிந்து விட்டார்கள். குளிர்ந்த நீரினால் என் இதயத்தை கழுவி பழையவாறு அதே இடத்திலே வைத்து நெஞ்சின் மீது கையினால் தடவி விட்டார்கள். இதுதான் எனக்கு நடந்தது என்ற செய்தியை பச்சிளம் குழந்தை முஹம்மத் என்ற பாலகன் அந்த தன்னுடைய தாய் ஹலீமாவை பார்த்து சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்ட ஹலீமா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்களுடைய மேல் ஆடையை கலட்டி நெஞ்சின் மீது ஏதாவது அடையாளங்கள் இருக்கிறதா, இதயம் வெளியே எடுக்கப்பட்டதற்கான அடையாளம் இருக்கிறதா என்று கையால் தடவி தடவி பார்க்கிறார்கள். எந்த அடையாளத்தையும் காண முடியவில்லை. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆச்சரியம் நிறைந்த ஒரு நிகழ்வு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிகழ்வு நடைபெற்றதன் பின்னால் ஹலீமா அவர்கள் பயந்து போனார்கள். மகனை அழைத்துக் கொண்டு பெற்ற தாயிடத்திலே வந்து ஒப்படைத்தார்கள். இந்த பிள்ளையை நான் வைத்துக் கொண்டிருந்தால் ஏதாவது உயிராபத்துக்கள், ஏதாவது பஞ்சனங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தில் அந்த குழந்தையை அழைத்துக் கொண்டு தன்னுடைய தாயுடைய கையிலே பாரம் கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆறாவது வயதை அடைகிறார்கள். ஆமினா தன்னுடைய அடிமை உம்மு ஐனரையும் அழைத்துக் கொண்டு தன்னுடைய மகன் முஹம்மதையும் அழைத்துக் கொண்டு மதீனாவிலே நல்லடக்கம் பெற்றிருக்கின்ற அவர்களுடைய கணவன் அப்துல்லாஹுடைய கபரை மன்னரையை தரிசிப்பதற்காக ஜியாராவுக்காக மதீனாவை நோக்கி வருகிறார்கள். ஜியாரா வெற்றிகரமாக நடைபெறுகிறது. மீண்டும் மக்காவை நோக்கி திரும்புகின்ற வழியில் அபவா என்ற இடத்தில் அந்த ஆமினா அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். அதே இடத்திலே அவர்களும் மரணமடைந்து விடுகிறார்கள். அங்கேயே நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள் ஆமினா. இங்கே ஆறு வயது நிரம்பிய முஹம்மத் என்ற பாலகன் தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாத ஓர் அனாதையாக அந்த மைதானத்திலே மண்ணிலே நின்று கொண்டிருக்கிறார். அடிமை உம்மு ஐமனுடைய உதவியை கொண்டு மக்காவுக்கு வந்து சேருகிறார்கள். அடிமை உம்மு ஐமன் முஹம்மத் என்ற அந்த ஆறு வயது அனாதை சிறுவனை அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய கையிலே கொண்டு போய் பாரம் கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் எட்டு வயதாக ஆகிறது, இரண்டு வருடங்களாக தன்னுடைய பாட்டனாருடைய பராமரிப்பில் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் அந்த பாட்டனார் 82 வயதின் போது அவர்கள் வபாத் ஆகி விடுகின்றார்கள். வபாத்துக்கு முன்னால் அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய 10 ஆண் குழந்தைகளுள் இளைய வயது சிறிய மகனான அபூ தாலிபை அழைத்து சொன்னார்கள், உங்கள் சகோதரனுடைய அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது இருக்கிறாரே, இவரை நீங்கள் தான் பாதுகாப்பாக பராமரித்து வளர்க்க வேண்டும் என்று அவர்களுடைய கைகளிலே பாரம் கொடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 42 ஆண்டுகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பராமரித்து பேணிதனாக வளர்த்த ஒரு பாக்கியத்தை பெற்றார்கள் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள். அல்லாஹ்வுடைய நியதியின் பிரகாரம் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாய் எவ்வளவோ முயற்சித்தார்கள். அபூ ஜஹலும் அபூ லஹபும் அவர்களை வழிகெடுத்துக் கொண்டே இருந்தார்கள். இதன் காரணமாக அல்லாஹ்வுடைய குர்ஆன் இறங்குகிறது, இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் நாடியவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கொடுக்க முடியாது. நாம் யாருக்கு ஹிதாயத்து கொடுக்க நாடுகிறோமோ இவர்களை தவிர வேறு யாருக்கும் ஹிதாயத்துடைய பாக்கியம் கிடைக்காது என்று அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த அளவுக்கு தன்னுடைய சிறிய தந்தையின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவு கடந்த அன்பு மரியாதை வைத்திருந்தார்கள். வாலிப வயதை அடைகிறார்கள், ரசூலுல்லாஹ் உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. ஒரு குறைசி இடத்திலே சென்று வேலை கேட்டார்கள். குறைசி சொன்னார், என்னுடைய தோட்டத்தில் ஆட்டு மந்தைகள் இருக்கிறது, உங்களால் முடியும் என்றால் மேய்த்துக் கொள்ளலாம். பக்குவமாக பணிவோடு அந்த பொறுப்பை ஏற்று தூர இடங்களுக்கு சென்று ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் முஃமீன்கள் முஸ்லீம்கள் என்று யாரும் அந்த மக்கள் இருக்கவில்லை. இந்த காலகட்டத்தில் தான் முழு மக்கள் வாசிகளும் நபிக்கு அழகான பெயரை வைத்தார்கள். அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மது இருக்கிறாரே, அவர் அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், அஸ்-சாதிக், வாயை திறந்து பேசினாலே உண்மைதான் பேசுவார் என்று மக்கா குறைஷிகள் அனைவரும் அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மதின் மீது நல்ல நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த நம்பிக்கையின் பிரகாரம் தான் குவைலுடைய மகள் ஹதீஜா தன்னுடைய அடிமை மைசராவை அழைத்து சொன்னார்கள், என்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் வியாபாரத்திற்காக சிரியாவுக்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த ஹதீஜா சொன்னார்கள், உங்களுக்கு துணையாக நம்பிக்கையாளராக அதே நேரத்தில் உண்மை பேசக்கூடியவராக இருக்கின்ற அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மதையும் உங்களுக்கு துணையாக அழைத்து செல்லுங்கள் என்று குவைலுடைய மகள் ஹதீஜா அந்த தன்னுடைய அடிமை மைசராவிடத்திலே சொல்லுகிறார்கள். இருவருமாக சிரியாவை நோக்கி சென்றார்கள். சிறிய இலாபத்தை வீட்டிக் கொண்டு மீண்டும் மக்காவை நோக்கி வருகிறார்கள். வளமைக்கு மாற்றமான இலாபம். ஹதீஜா ஆச்சரியப்பட்டார்கள். தன்னுடைய அடிமை அழைத்து கேட்டார்கள், இவ்வளவு இலாபம் கொண்டு வந்திருக்கிறீர்களே, ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கிறதா, அநியாயமாக சம்பாதிச்சீர்களா, ஏதாவது மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிச்சீர்களா, வளமைக்கு மாற்றமான இலாபங்களை அள்ளிக்கொண்டு வந்திருக்கிறீர்களே. அந்த மைசரா என்ற அடிமை சொன்னார், இல்லை, அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மதிடத்திலே இந்த முறை வியாபாரத்துடைய பொறுப்புகளை நான் பொறுப்பு காட்டினேன். என்ன ஆச்சரியம், மக்கள் வருகிறார்கள், அள்ளி அள்ளி செல்லுகிறார்கள், செல்வமாக லாபமாக குவிந்தது, இதுதான் ஆச்சரியமாக இருந்தது எனக்கும் என்று நடந்த விடயத்தை அடிமை மைசரா ஹதீஜாவிடத்திலே சொல்லுகின்ற நேரத்தில் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா மன ஆறுதல் அடைந்தார்கள். தன்னுடைய உறவுக்கார பெண்ணை அழைத்து சொன்னார்கள், அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மதை நான் நிக்காஹி செய்ய விரும்புகிறேன், அவரிடத்திலே சம்மதம் கேட்டுக்கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய உறவுக்கார பெண்ணை முஹம்மது நபியிடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள். அவர் வந்தார், கேட்டார்கள், அல்லாஹுடைய முடிவும் அதுவாகத்தான் இருந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிக்காஹுக்கு முழு மனதோடு அனுமதி அளித்து சம்மதம் தெரிவித்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ஆடுகளை அவர்களுக்கு மகராக கொடுத்து நிக்காக முடிக்கிறார்கள். அந்த ஹதீஜாவுக்கு அல்லாஹ் 6 குழந்தை பாக்கியங்களை கொடுத்தான். ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்தூம் ரதியல்லாஹு அன்ஹா, பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, இந்த 4 பெண் குழந்தைகளோடு 2 ஆண் குழந்தைகளை அல்லா கொடுத்தான். அவர்கள் தான் காசிம், இன்னும் ஒருவர் அப்துல்லா. இந்த 2 ஆண் குழந்தைகளும் சிறு வயதிலேயே வபாத்தாகி விடுகிறார்கள். பெண் மக்களில் நபியவர்கள் வபாத்தாகின்ற வரைக்கும் தன்னுடைய கண் குளிர நபி அவர்கள் பார்த்த ஒரே ஒரு மகள் தான் தன்னுடைய ஈழக்குழந்தை வர்ணிக்கப்பட்ட பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. மற்ற 3 பேரும் நபியுடைய வபாத்துக்கு முன்னாலேயே அவர்களும் வபாத்தாகிவிட்டார்கள். நபியுடைய கைகளாலே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி தன்னுடைய 40th வயதை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தனிமையில் ஓய்வெடுப்பதை விரும்பினார்கள். தனிமையிலே ஓய்வெடுப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள், மக்களோடு வாழ்வதை நபி அவர்கள் விரும்பாது தனிமையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நிகழ்வில் ஓர் அங்கம் தான் ஹிரா குகையில் வைத்து 40th வயதில் ரமலானுடைய மாதம் திங்கட்கிழமை அல் குர்ஆனை அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக கொடுத்தான். வஹியை எடுத்துக்கொண்ட நபி அவர்கள் மலை உச்சியிலிருந்து இறங்குகிறார்கள். தன்னுடைய மனைவியிடத்திலே ஓடி வருகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என் அருமை மனைவி ஹதீஜாவே, எனக்கு நடுக்கமாக இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று ஓடி வருகிறார்கள். ஹதீஜா தன்னுடைய கணவனை அரவணைத்தார்கள். ஆறுதல் சில வார்த்தைகள் சொன்னார்கள், என்னுடைய கணவரே, நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்கள் ரப் உங்களை கைவிட மாட்டான், உங்களை இழிவடைய செய்ய மாட்டான். ஏனென்றால் நீங்கள் இரத்த உறவினர்களை, குடும்ப உறவினர்களை சேர்ந்து வாழ்கின்றீர்களே, அநியாயம் செய்யப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறீர்களே, மக்களுக்கு உதவிக்கரம் நிறுத்துகிறீர்களே, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்களே, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், பயப்பட வேண்டாம் என்று ஒரு மனைவி தன் கணவனுக்கு எவ்வாறு ஆறுதல் செய்தார்கள், எவ்வாறு தன் கணவரை அரவணைத்தார்கள் என்று இந்த வரலாற்று சம்பவம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபித்துவத்தை இந்த பூமியில் முதன் முதலாக பெண்களில் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுகின்ற பாக்கியம் அந்த ஹதீஜாவுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான். இஸ்லாத்தை பெண்களில் முதன் முதலாக ஏற்றுக் கொள்ளுகிறார்கள். முழு சுதந்திரமான மனிதர்களுள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுகிறார்கள். அடிமைகளில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுகிறார்கள். சிறுவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை முதன் முதலாக ஏற்றுக் கொள்ளுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபியுடைய 50வது வயது மிக முக்கியமான 3 கட்டங்கள் நடைபெறுகிறது. அதில் ஒன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தாயாக, சிறந்த தகப்பனாக, சிறந்த ஒரு ஆசிரியராக, சிறந்ததோர் நல்லதோர் நண்பனாக தன்னை வளர்த்தெடுத்த தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் ரசூலுல்லாஹுடைய 50வது வயதிலே வஃபாத்தாகி விடுகிறார்கள். கவலை தாங்கிக் கொள்ள முடியாத நபி அவர்கள் கஅபாவுக்கு அருகானே என்றும் கவலையோடு இருந்து கொண்டிருப்பார்கள். 2 மாதங்கள் கழித்து அவர்களுடைய மனைவி ஹதீஜாவும் தன்னுடைய 65வது வயதிலே வஃபாத்தாகி விடுகிறார்கள். ஒரு கவலையிலிருந்து மீள்வதற்கு முன்னால் 2வது கவலையின் அநதியை மிகவும் கவலையிலே ஆழ்த்திக் கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் 2 கவலைகளையும் தாங்கிக் கொண்டு தாயிபுக்கு செல்லுகிறார்கள். அங்கு 10 நாட்கள் தங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தஹவா பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் அங்குள்ள மக்கள் வரவேற்பதற்கு பதிலாக கல்லாலும் சொல்லாலும் தாக்கி நபி அவர்களுடைய முபாரக்கான உடம்பில் இருந்து ஈமானிய ரத்தம் சொட்டு சொட்டாக சொட்டப்படுகின்ற வரைக்கும் நபி அவர்கள் அந்த தாயுடைய மண்ணில் இருந்து அடித்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால் பாதரத்தை வரைக்கும் அந்த ஈமானிய ரத்தம் வழிகிறது. நபி அவர்கள் மீண்டும் மக்காவை நோக்கி வருகிறார்கள். இந்த 3 நிகழ்வுகள் நடைபெற்றது நபியுடைய 50வது வயது. இதனால் தான் வரலாற்று ஆசிரியர்கள் ஆமுல் ஹுசுல், நபியுடைய வாழ்க்கை நடைபெற்ற கவலை ஆண்டு என்று அந்த வரலாற்று ஆசிரியர்கள் அந்த ஆண்டை குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவ்வாறாக நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் ஹிஜ்ரத்துடைய பயணம் மதீனாவை நோக்கி வருகிறார்கள். அங்கேதான் நபி அவர்களுக்கு நல்லதோர் இருப்பிடத்தை அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். வந்தோரை வாழ வைக்கக்கூடிய நல்லுள்ளம் படைத்த அந்த அன்சாரி தோழர்கள் அல்லாஹ்வுடைய இறை திருப்தியை பெற்றுக் கொண்டவர்கள். நபியை இருக்கிறமே மதீனாவாசிகள் வரவேற்றார்கள். இஸ்லாமிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு 10,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை நபி அவர்கள் அழைத்துக் கொண்டு மக்காவை நோக்கி புறப்படுகிறார்கள். ரமலானுடைய மாதம் 10ஆம் நாள் மக்கத்து குறைசிகள் எல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியில் வந்து சரண்டராகி விடுகிறார்கள். மன்னிப்பு கேட்கிறார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு பஸ்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றியை அல்லாஹ் நபிகளாருடைய கையிலே கொடுக்கிறான். முழு மக்காவுடைய கட்டுப்பாடும் நபியுடைய கையிலே இருக்கிறது. இந்த நேரத்திலே மக்கா குறைசிகள் நினைத்தார்கள், முஹம்மது அவர்களுக்கு நாங்கள் செய்த கொடுமை, அவர்களுக்கு நாங்கள் செய்த அநியாயத்திற்கு நல்ல முறையில் எங்களை பழிவாங்க போகிறார் என்று மக்கத்து குறைசிகள் பயந்து துடித்தார்கள், நடுங்கினார்கள். நபி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். மக்காவுடைய வெற்றியின் போது இப்போது கஅபாவுக்கு சென்றார்கள். கஅபாவை தவாஃப் செய்தார்கள். 2 ரக்அத் தொழுதார்கள். கஅபாவுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்த 1000கணக்கான சிலைகளை அடித்து நொறுக்கினார்கள். வெளியே வந்தார்கள். வந்து பார்க்கிறார்கள், மக்கா குறைசிகள் எல்லாம் ஓரிடத்திலே நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கேட்டார்கள், என்னிடத்திலே நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன? அந்த மக்கள் சொன்னார்கள், எங்களை நீங்கள் இன்று பழிவாங்க போகிறீர்கள். நல்ல சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் கையில் தான் எங்கள் உயிர்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதிலிருந்த ஒரு வயோதிபர் சொன்னார், அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மதே, நீங்கள் மக்களை அரவணிக்க கூடியவராக இருக்கிறீர்களே, யாரையும் பழிவாங்கக்கூடிய குணம் உங்களிடத்தில் இல்லையே, நீங்கள் மன்னிக்க கூடிய மனிதராக இருக்கிறீர்களே என்று சொன்ன நேரத்தில் அருளை உருவான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று உங்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன், நிம்மதியோடு சந்தோஷமாக பயம் இல்லாமல் உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் செல்லலாம் என்று முழு மக்கத்து குறைசிகளுக்கும் தனக்கு பல கஷ்டங்களை கொடுத்த தன்னுடைய உடம்பின் மீது அழுகிய ஒட்டகை குடல்களை அள்ளி வீசிய தான் நடந்து செல்லுகின்ற பாதைகளில் கற்களையும் முட்களையும் வைத்து தனக்கு இடையூறு அநியாயம் செய்த அந்த மக்களுடைய பிறந்த மண்ணை விட்டு விரட்டி அடித்த அந்த மக்களுக்கு குறைஷிகள் அனைவரையும் நபி அவர்கள் மன்னித்து விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்று இந்த மன்னிப்புக்காகத்தான் இந்த உலகமே ஏங்கி தவிக்கிறது. இந்த மன்னிப்பின் மூலமாகத்தானே சமுதாயத்திற்கு மத்தியில் மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். இதற்காகத்தான் இந்த உலகமும் உலகத்தில் உள்ள மக்களும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான மன்னிப்பு எங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் நிச்சயமாக நாங்கள் தான் மன்னிப்பிலே உயர்ந்தவர்கள். இது நபியுடைய பண்பு, இது அல்லாஹ்வுடைய பண்பு, மன்னிப்பு என்பது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹிஜ்ரி 10 ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100,000 அதிகமான சஹாபாக்களோடு தன்னுடைய ஹஜ்ஜிலே கடமை நிறைவேற்ற வருகிறார்கள். வந்த நபி அவர்கள் ஹஜ்ஜை சரியாக முறையாக நிறைவேற்றுகிறார்கள். மதீனத்துடைய மண்ணை நோக்கி புறப்படுகிறார்கள். 2.5 மாதங்கள் தான் கழிகிறது. 2.5 மாதங்கள் ஹஜ்ஜை முடித்த நபியவர்கள் தன்னுடைய 63 வயதில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லுகிறார்கள். நீண்ட நெடிய வரலாறு, குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே முடிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபியவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறுகள் இன்று நாங்கள் கேட்கின்ற நேரத்தில் எங்களுக்கெல்லாம் இது புதுமையாக இருக்கலாம். ஆனால் இந்த வரலாறுகள் புத்தக வடிவில் வந்து 1400 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. எங்களுக்கே இப்பொழுதுதான் தெரிகின்றது என்றால் எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது யார்? இப்போதுதானே நபியவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று யாரும் நினைக்காதீர்கள். இது என்றோ வந்த ஒரு ஹதீஸ். நாங்கள் படிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் தவறு விட்டு விட்டோம், காலங்களை கணித்து விட்டோம். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எங்களுக்கு வேண்டுமென்றால் நபியை நாங்கள் எங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும். மதிக்காத வரை அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடையாது என்பதனை அல் குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. சஹாபாக்கள் நபியின் மீது வைத்திருந்த அன்பை உங்களுக்கு நான் அதிகமாக சொல்லாவிட்டாலும் 2 விடயங்களை இடத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். உஹதுடைய யுத்தம் நடைபெற்று முடிகிறது. ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. ஆனாலும் நபியுடைய சொல்லுக்கு மாறு செய்ததனால் வெற்றி கை நழுவி சென்று தோல்வியிலே முடிவடைகிறது. பல அதிகமான சஹாபாக்கள் யுத்தகலத்திலே சகைதாக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த செய்தி முழு மதீனாவும் ஒரு செய்தியை சொன்னதே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உஹதுடைய மைதானத்திலே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஒரு தாய் தன்னுடைய வீட்டில் இருந்து புறப்பட்டு உஹதுடைய களத்தை நோக்கி வீறு நடை போட்டு வந்து கொண்டிருக்கிறாள். வருகின்ற நேரத்தில் ஒரு கூட்டம் சொன்னார்கள், பெண்மணியே, உங்கள் 2 ஆண் பிள்ளைகளும் உஹதுடைய களத்திலே சகிதாக்கப்பட்டு விட்டார்கள். அந்த தாய் கேட்டது என்ன தெரியுமா? எங்களுடைய உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கிறாங்களா? முன்னேறி செல்லுகிறார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் வந்து சொல்லுகிறார்கள், உங்களுடைய தந்தை சஹீதாக்கப்பட்டு விட்டார். அந்த பெண்மணி கேட்டால், எங்களுடைய நபி ஹயாத்தோடு இருக்கிறாங்களா? இன்னும் கொஞ்சம் முன்னேறி செல்லுகிறார்கள். இப்போது சில சஹாபாக்கள் சொன்னார்கள், உங்களுடைய கணவர், உங்களுடைய 2 உறவினர்களும் சஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், உங்கள் சகோதரர்களும் சஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்ன நேரத்தில் அந்த பெண்மணி கேட்ட ஒரே ஒரு செய்திதான், எங்கள் நபி ஹயாத்தோடு சுகமாக இருக்கிறாங்களா? நேராக சென்றார்கள். சென்று அங்கே பார்க்கின்ற நேரத்தில் நபியுடைய ஒரு பல் அங்கே சஹீதாக்கப்பட்டிருந்தது. ஹயாத்தோட நபி அவர்கள் சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் முபாரக்கான நபியுடைய முகத்தை பார்த்ததன் பின்னால் தான் அந்த தாய் வாய் திறந்து சொன்னால், நபியே நாயகனே, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விடுமோ என்று நான் கவலையோடு அழுகையோடு ஓடி வந்தேன். அதனால் என் இரண்டு பிள்ளைகளை இழந்ததும் எனக்கு தெரியவில்லை. என் கணவனை நான் இழந்து விதவையாக இருப்பதும் எனக்கு தெரியவில்லை. என் தன்மையை இழந்ததும் எனக்கு கவலையாக பெரிதாக தெரியவில்லை என்று நபியுடைய அன்பை அந்த இலக்கிலே வெளிப்படுத்துகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபியுடைய அகது சுப்பாக்கள் ஒருவராக வாழ்ந்தவர்கள் தான் அவர்கள். ஒரு நாள் நபியிடத்திலே வந்து சொன்னார்கள், நபியே நாயகனே, உங்களுக்கு நான் இரவு பகலாக கிதுமத்தி செய்ய வேண்டும் யார் ரசூலல்லா, அதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், நீங்கள் எனக்கு சாதியமாக இருக்கலாம், எனக்கு கிதுமத்தி செய்யலாம் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் அனுமதி அளித்தார்கள். இரவு பகலாக அந்த ரபியா ரபியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருக்கு கிதுமத்தி செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் நபியுடைய பழக்கங்களில் ஒன்று, தனக்கு உதவி செய்தவர்களுக்கு உபகாரம் செய்வார்கள், வெறுமனே உதவியை எடுத்துக்கொண்டே இருக்க மாட்டார்கள். உதவி செய்தவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்கின்ற, பிறவி உபகாரம் செய்கின்ற பழக்கம் நபியுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஒரு நாள் ரபியாவை அழைத்து கேட்டார்கள் நபி அவர்கள், ரபியா, நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீர்களே, எனக்கு பணிவிடை செய்கிறீர்களே, உங்களுக்கு ஏதாவது உபகாரம் செய்ய வேண்டும் போல் என் மனம் விரும்புகிறது, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது கேளுங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய நபி கேட்ட கேள்வி அல்லவா, எதனை கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா. ஆழமாக யோசிக்கிறார்கள். இதுவரைக்கும் அவருக்கு நிக்காக நடைபெறவில்லை, வாழ்வதற்கு வீடு இல்லை, சொத்துக்கள் இல்லை, சுகங்கள் இல்லை, வீட்டில் வாழ்வதற்கும் அல்ல, வாழ்க்கைக்கு அடிப்படையான அம்சங்களே இல்லை. எதனை கேட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எடுத்து தருவார்கள், வாழ்க்கைக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நபியிடத்தில் அவர்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், அவருடைய தேவையை சொன்னார்கள். நபியே நாயகனே, எனக்கு ஒன்று தேவைதான். அது என்ன? இந்த உலகத்தில் எவ்வாறு உங்களுடைய முபாரக்கான முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேனோ, இதே போல நாளை கியாமத்துடைய நாளையிலும் சுவர்க்கத்திலும் உங்களுடைய முபாரக்கான முகத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். நீங்கள் நபிமார்களோடு உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பீர்கள், அன்றைய நாளையில் உங்களுடைய முகத்தை பார்க்க முடியாமல் ஆகிவிடும் யா ரசூலல்லாஹ். இது எனக்கு கிடைக்குமா? நாளை சுவர்க்கத்தில் நான் உங்கள் கருகாமில் இருக்க வேண்டும், உங்களுடைய முகத்தை தான் கண் குளிர பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி ஒரு ஆசை இருக்கிறதா? அஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி ஸுஜூத், அதிகமாக சுன்னத்தான தொழுகைகளை தொழுது வாருங்கள், நிச்சயமாக இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பருந்தோடு மட்டுமல்ல, முன்பின் சுண்ணத்தான தொழுகைகளையும் அதிகமாக நாங்கள் சொல்ல வேண்டும். வாய்க்கு வாய், மூச்சுக்கு மூச்சு, நபியின் மீது மஹப்பத், நபியின் மீது அன்பு என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை விட எங்களுடைய சொல்லால், எங்களுடைய செயலால், எங்களுடைய நடத்தையினால் இந்த நபியுடைய அழகிய அஹ்லாக்கை வெளிப்படுத்துவோமையாக இருந்தால் நாங்கள் தான் நபியின் மீது அன்பு வைத்தவர்கள் என்பதற்கு வெளிப்படையான காரணங்கள், அடையாளங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய மலக்கு மாறுதம் என்ற நபியின் மீது சொலவாசி சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் மிக மிக கஞ்சத்தனமுடையவன், உலோமித்தனமுடையவன் யார் தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், அல் பகீர் மன் ஸுக்கிரு இந்தவும் பலம் யுசல்லி அலைய, என்னுடைய பெயர் கேட்டும் யார் சலவாசி சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் தான் உண்மையான கஞ்சத்தனமுடையவர்கள், உலோபித்தனமுடையவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த மனிதன் அந்த நபியின் மீது ஒரு சலவாசி சொல்லுவானோ அந்த மனிதன் மீது அல்லாஹ் 10 சலவாத்துக்கள் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த வேகத்தை விட வேகமாக அமல் செய்து அல்லாஹ்வுடைய நன்மைகளையும் அருளையும் நெருக்கத்தையும் பெற்றுக் கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலி தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. இந்த உலகத்தில் வாழ்ந்து மறிக்கின்ற வரைக்கும் உன்னின் மீதும் உன்னுடைய நபியின் மீதும் அதிகமான அன்பு வைத்து கட்டளைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய சாலிகங்களாக நம்மை கபூல் செய்து சிரித்த முகத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய சீரேடித்தனமான கண்ணியமான மௌத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தல்வாயாக. எங்களிடையே இருக்கின்ற நோயாளிகளுக்கு நோய் சிபாவை கொடுத்தல்வாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல சந்ததியை குழந்தை செல்வங்களை தந்தல்வாயாக. எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. வாஹிர தஃவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.